உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மானுட சுரேஷின் அன்பு வணக்கங்கள். அமரர் கல்கியின் தியாகபூமி பருவம் 4 பாகம் 19 ஸ்ரீதரன் சபதம். வக்கீல் ஆபசகாய ஐயருக்கு உண்மையாகவே உமாவின் மீது சகோதர விசுவாசம் ஏற்பட்டிருந்தது. அவளுடைய வாழ்க்கையில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று அவர் யூகித்திருந்தார். ரொம்பவும் கஷ்டப்பட்டவளாயிருக்க வேண்டும், பிறகு திடீரென்று நல்ல காலம் பிறந்து பணக்காரியாயிருக்க வேண்டும் என்று நினைத்தார். இந்த செல்வம் அவளுக்கு எப்படி கிடைத்தது என்பதை பற்றி அவருக்கு சந்தேகம் தோன்றியதுண்டு. அதாவது, அவோக்கிரதமான வழியில் எண்ணமிட்டாள். ஆனாலும் அவளுடைய உத்தமமான குணத்தை உத்தேசித்து அவளிடம் எந்தவிதமான குற்றங்குறை இருந்தாலும் மன்னித்துவிட தயாராயிருந்தார். இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ, உற்றார் உறவினர் யாரும் இல்லாதவள், பணக்காரி என்பதை தவிர மற்றபடி நிராதரவான நிலைமையில் இருப்பவள், அவளுக்கு ஒத்தாசை செய்யும்படியான சந்தர்ப்பம் தமக்கு ஏற்பட்டது பற்றி ஆபசகாய ஐயருக்கு ரொம்பவும் பெருமையாயிருந்தது. கோர்ட்டிலும் அட்வொகேட் சங்கத்திலும் அவருடைய நண்பர்கள் சாதாரணமாக அவரை மிஸ்டர் ஆபத் என்றுதான் பரிகாசம் செய்வது வழக்கம். அவரிடம் அகப்பட்டு கொள்ளும் கட்சிக்காரர்களுக்கெல்லாம் ஆபத்து தான் என்றும் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் ஸ்ரீமதி உமாராணியின் விஷயத்தில் தம்முடைய பெயரின் பின்பகுதியை உண்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஆபசகாய ஐயர் தீர்மானித்திருந்தார். ஆகவே எப்போதும் உமாராணி தம்மிடம் பெரிதும் நம்பிக்கை வைத்து ஒரு முக்கியமான வேலையை கொடுக்கவே அதில் தீவிரமாக ஈடுபட்டார். அவருடைய முயற்சி கடைசியில் பயனளித்தது. ஸ்ரீதரன் கையாண்டதாக சந்தேகிக்கப்பட்ட தொகையை பெற்றுக்கொண்டு K&O பேங்க்காரர்கள் வழக்கை வாபஸ் வாங்கிக் கொள்ள சம்மதித்தார்கள். சமீபத்தில் நடந்த ஒரு பேங்க் மோசடி வழக்கில் ஏராளமான பண செலவுக்கு பின்னர் குற்றம் ருசுவாகாமல் கைதி விடுதலை அடைந்திருந்தபடியால் பேங்க்காரர்கள் இதற்கு எளிதில் இணங்கினர். போலீஸ் இலாக்காவினர் முதலில் இதை ஆட்சேபித்த போதிலும் கடைசியில் குற்றம் ருசுவாவது கஷ்டம் என்று கண்டு அவர்களும் சம்மதித்து விட்டார்கள். எனவே ஸ்ரீதரனுடைய குற்றம் மோசடி இல்லை என்றும் கவனக்குறைவுதான் என்றும் தீர்மானிக்கப்பட்டு ஸ்ரீதரன் சில தினங்களில் விடுதலை அடைந்தான். சிறையில் ரிமாண்ட் கைதியாக இருந்த ஸ்ரீதரனை வக்கீல் ஆபசகாய ஐயர் பார்த்து பேசிய போது உமா கூறிய நிபந்தனைகளை அவனிடம் தெரிவித்தார். ஸ்ரீதரனும் அவற்றுக்கு உடனே இணங்கினான். ஆனால் நிபந்தனைகளை நிறைவேற்றும் உத்தேசம் அவனுக்கு கிடையவே கிடையாது. பணம் கொடுப்பது யார் என்று கேட்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவே அவன் நினைக்கவில்லை. சாவித்திரி தான் தன்னை விடுதலை செய்ய முயற்சி எடுத்திருக்கிறாள் என்பதை பற்றி அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வேறு யார் தன்னிடம் இவ்வளவு அக்கறை காட்டி கேஸிலிருந்து தப்பிக்க முயற்சி எடுக்கப் போகிறார்கள்? ஆனால் விடுதலையானதும் சென்னையை விட்டு போக வேண்டும் என்ற நிபந்தனை அவன் மனதை புண்படுத்தி கோபமூட்டியது. இதற்கு முக்கிய காரணம், சாவித்திரியை அன்று பார்த்ததிலிருந்து அவள் பேரில் அவனுக்கு ஏற்பட்டிருந்த பாசமே ஆகும். ஏற்கனவே சாவித்திரியின் விஷயத்தில் தான் நடந்து கொண்ட விதத்தை குறித்து அவன் பல தடவைகள் பச்சாதாபப்பட்டிருக்கிறான். அவளை பூரண கர்ப்பவதியாய் இருக்கையில் வழிப்போக்கர்களுடன் கூட்டி அனுப்பி அப்புறம் தகவல் ஒன்றுமே தெரியாமல் போன பிறகு தாயார் தகப்பனார்களுடன் அவன் அதை குறித்து சில சமயம் சண்டை பிடித்ததும் உண்டு. கொஞ்ச நாளைக்கு பிறகு ராஜா ராமையர் மனநோயும் உடல் நோயும் அதிகமாகி காலஞ்சென்றார். பிறகு தாயாருக்கும் பிள்ளைக்கும் ஒத்துக்கொள்ளவே இல்லை. தங்கம்மாள் பிள்ளையை சீர்திருத்த எவ்வளவோ முயற்சி செய்தும் பயனில்லாமல் கடைசியில் மனம் வெறுத்து ஹைதராபாத்தில் இருந்த தன் பெண்ணுடன் வசிக்க போய்விட்டாள். அம்மாவுடன் ஸ்ரீதரன் சண்டை போட்ட போதெல்லாம், "படுவாவி, ஒன்றும் தெரியாத சாது பெண்ணை அநியாயமாக கொண்டுட்டியே" என்று திட்டுவது வழக்கம். இம்மாதிரி சாவித்திரியை பிரிந்த அவனுக்கு அவள் விஷயத்தில் அவனுடைய மனம் மாறியதோடு கூட "ஐயோ, இந்த மாதிரி செய்து விட்டோமே" என்று வருத்தப்பட்டதும் உண்டு. மறுபடியும் ஒரு தடவை சாவித்திரி தன்னை தேடி வந்தாளானால் முன்னல் செய்ததற்கெல்லாம் பிராயச்சித்தமாக அவளை ரொம்ப நன்றாக நடத்த வேண்டும் என்று அவன் தீர்மானித்திருந்தான். இதுவரை இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருந்த உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மானுட சுரேஷின் அன்பு வணக்கங்கள். அமரர் கல்கியின் தியாகபூமி வளரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.